ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
அருளாளர்களுடைய பாடல்களெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பக்தியையும், பக்தி குறைவாக இருந்தால் அந்த பக்தியை ஆழப்படுத்தியும், பற்றற்ற தன்மையையும், அறிவிலே உறுதி பெறுவதற்கான தன்மையையும் தருகின்றன. அருளாளர்களுடைய பாடல்கள் அத்தகைய சிறப்பு மிக்கது. நாம் இந்த அந்தர்யோகத்திலே ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த விஷயம் இவற்றையெல்லாம் நிரூபிக்கிறது. சின்மயானந்த குரு என்கிற தலைப்பிலே முதல் பாடலினுடைய கருத்தை அறிந்து கொண்டோம். தட்சிணாமூர்த்தியை மிகவும் சிறப்பாக துதித்து போற்றி, நான் சன்மார்க்க நெறியில் செல்லாதவன், துன்மார்க்கனாக இருக்கின்றவன், நான் அதை உணர்ந்திருக்கிறேன், எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று துன்மார்க்கத்திலே சென்று கொண்டிருக்கிற மக்களாக தன்னை கருதி கொண்டு, மக்களில் ஒருவனாக கருதி அவர்கள் உய்வு பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் தாயுமானவர். எல்லோருமே சரியான வழிக்கு செல்லும் பொழுதுதான் தவறான வழியும் சரியான வழியும் அவர்களுக்கு புரிகிறது. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை இருந்தால்தான் எது சரி எது தவறு என்பது புரியும். உலகியலிலே ஆழ்ந்து செல்வது பெரும் துன்பத்தையே கொடுக்கிறது என்றும், இறையியல் அல்லது ஆன்மீகம் இவற்றில் ஆழமாக செல்ல செல்ல பேரின்பம் அதிகரிக்கிறது என்பதும் பெரியவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. அவற்றையெல்லாம் அவர்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதித்தான் இது போன்ற பாடல்களையெல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். முதல் பாடலில் இந்த கருத்தை தெரிந்து கொண்டோம். இறைவா, உன்னுடைய அருளால் நான் உன்மீது பேரன்பு பூண்டு உலகத்திலே நன்கு பற்றுக்களை நீக்கி மெஞ்ஞானம் பெற்று அதிலே நிலைத்திருப்பதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்பதே இந்த முதல் பாடலில் பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. இன்னும் பல பாடல்கள் இது போன்றே பிரார்த்தனை ரூபமாகவே சென்று கொண்டு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நினைப்பது நமக்கு நல்லது. எனவேதான் இந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப பல கோணங்களிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். நாமும் அதை படித்து சிந்திக்கிறோம். அடுத்த பாடலுக்கு செல்லலாம். ஆக்க எனும் இடுகரையை மெய்யென்ற பாவினான் அத்வைத வாஞ்சையாதல் அரிய கொம்பில் தேனை முடவனிச்சித்தபடி ஆகும் அறிவவிழ இன்பம் காக்கும் வகையேதின்னாள் சரிய கிரியா யோக சாதனம் விடுத்ததெல்லாம் சன்மார்க்கமல்ல இவை நிற்கையன் மார்க்கங்கள் சாராத பேரறிவதாய் வாக்கு மனமணுகாத பூரண பொருள் வந்து வாய்க்கும் வடிக்குபாயம் வருவித்து வட்டாத பேரின்பமான சுக வாரியினை வாய்மடுத்து தேக்கி திளைக்க நீ முன்னிற்பதென்று காண் சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. ஞானத்தை வழங்கி மோட்ச காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானே, திருச்சியிலே மலையிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்தியே, சின்மய ஆனந்த ஸ்வரூபத்தை வழங்குபவரே, சின்மயானந்த வடிவமாயிருந்து சின்மயானந்த வடிவம் நீ என்று சீடர்களுக்கு உணர்த்துகின்ற குருநாதரே, நீ முன் நிற்பது என்று காண். நீ எனக்கு தெள்ளத் தெளிவாக விளங்குவது என்றைக்கு? நீங்கிறது இங்கே வந்து நமக்கு பார்க்கிற போது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு என்றைக்கு ஞானம் நிலைத்து நிற்க போகிறது? இறைவா, உன்னை பற்றிய உண்மையும் என்னை பற்றிய உண்மையையும் நான் என்று முற்றிலும் உண்மையாக உணர்ந்து நிலைத்திருக்க போகிறேன் என்று யாரெல்லாம் ஞானத்திலே ஞானத்தை பெற வேண்டுமென்றும் ஞானத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்களோ அத்தகையவர்களுடைய நிலையில் தன்னை வைத்து பாடுகிறார் தாயுமானவர். மனிதனுக்கு வாழ்க்கையில் தலையாய தேவை ஞானம் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில். ஞானம் என்றால் தத்துவ ஞானம், பரமார்த்த வஸ்துவை பற்றிய ஞானம், மெய்ப்பொருளை பற்றிய ஞானம்தான் ஞானம் எனப்படுகிறது. மற்றவைகளெல்லாம் அஞ்ஞானம்தான். அது ஞானம் என்று தோன்றினாலும் கூட உலகியலை பற்றிய அறிவெல்லாம் நம்முடைய துன்பத்துக்குத்தான் காரணமாகிறது. உலகியலை பற்றிய அறிவில் ஓரளவு இன்பம் கிடைக்கலாம் என்றாலும் அது அதனுடைய பயன் முற்றிலும் இன்பம் அல்ல. சில சமயம் உலகியல் அறிவு நமக்கு ஏன் இந்த அறிவு நமக்கு இருக்கிறது என்று கூட கோபம் வரலாம். ஆகவே உலகியல் அறிவு அறியாமைக்கு நிகர் என்றே வேதாந்த சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. மேலும் மேலும் உலகியல் அறிவை பெருக்கிக் கொள்வதால் நாம் முழுமையான மன அமைதியை பெற முடியாது. நாள்தோறும் உலகத்திலே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால் அது இயலாத காரியம். அப்படியே தெரிந்து கொண்டாலும் அதனால் விளைகின்ற பயன் நல்ல பயனும் அல்ல. ஆகையினால்தான் கீதையில் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இந்த ஞானம்தான் ஞானம், மற்ற ஞானத்தை எல்லாம் ஞானம்னே நான் சொல்ல மாட்டேன், அஞ்ஞானத்துக்கு சமானம். ஏதத் ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் எததோன்யதா. 13வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார். 20 விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இதுக்கு பேர் தான் ஞானம், இதை தவிர மற்றதெல்லாம் ஞானம்னே நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் அஜ்ஞானம்தான், அஜ்ஞான துல்லியம். மற்ற ஞான உலகியல் ஞானமெல்லாம் நமக்கு துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பதில்லை. இறையியல் அல்லது ஆன்மீக ஞானம்தான் நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. ஆகவே ஞானம் பெற வேண்டும், ஞானத்திலே நிலைக்க வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும், பெற்ற ஞானத்திலே நிலைத்திருக்க வேண்டும். உணவு வேண்டும், உணவு நமக்கு ஜீரணமாக வேண்டும். இது ரெண்டும் வேண்டிதான். உணவு வேணும், சாப்பிட்ட பிறகு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அது ஜீரணமாகணும். ஜீரணமாகலைன்னா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பிரயோஜனமே இல்லை. அது மாத்திரமில்லை, அது பெரிய துக்கமாயிடும். ஆகவே உணவு வேண்டும், உணவு நன்றாக செரிக்க வேண்டும், ஜீரணமாக வேண்டும் என்று அன்றாடம் நாம் விரும்புவது போல இந்த பிறவியில் நாம் பெற வேண்டியது மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவே ஞானத்தை புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள் பெரியோர்கள். இங்கே தாய்மானவர் சொல்றார், நீ முன் நிற்பது என்று காண். நீ பிரத்யக்ஷமாவது எப்பொழுது? இதான் அர்த்தம். நீன்னு சொன்னா கடவுளை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு, கடவுள் அல்லது குரு. அல்லது இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கிறது உண்மையில் இறைவன், ஞானமே வடிவானவன், அறிவே வடிவானவன், உணர்வே வடிவானவன். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஆகவே இறைவன் உணர்வாகவும் அறிவு வடிவாகவும் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது பிரஜானம் பிரம்ம. பிரஜானம் என்று சொன்னால் சுத்த சைதன்யம், உணர்வு, தூய உணர்வே பரம்பொருள். நீ முன் நிற்பது என்று காண், என்னைக்கு நீ பிரத்யக்ஷமா எனக்கு முன்னால வரப்போற அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன தோணும் சாதாரணமா, இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்ல தோணும், நான் இத்தனை நாளா உன்னை கும்பிடுறேனே பகவானே, ஒரு நாளாவது நீ நேர்ல காட்சி கொடுக்க மாட்டியா அப்படிதான் தோணும். அது மாத்திரமில்லை, நம்ம நிறைய கேட்டிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், அவங்கெல்லாம் ரொம்ப வழிபட்டார்கள், காட்சி கொடுத்தார்கள், இப்படிலாம் படிச்சிருக்கோம். வேதம் தெளிவா இருக்கு அந்த விஷயத்திலாம். இந்த தேவதைகள் எல்லாம் ஒரு நாளும் பிரத்யட்சம் ஆகாது, வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. தேவதைகள் பரோக்ஷ பிரியா இவகி தேவாக வேதங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. நிறைய தடவை வேற சொல்லியிருக்கு, தேவாகா பரோக்ஷ பிரியாகா, தேவர்கள் எல்லாம் மற்றவர்கள் கண்களுக்கு தெரிய தென்பட விரும்புவதில்லை, ஆகவே அவர்கள் பரோக்ஷ பிரியாக. பரோக்ஷம்னு சொன்னால் ஒருபொழுதும் பிரத்யக்ஷம் ஆக மாட்டார்கள்னு அர்த்தம். பரோக்ஷ பிரியாயி வெகி தேவா, அது எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம், அது வேறு விஷயம். பரோக்ஷ பிரியாயி வெகி தேவா, அதெல்லாம் தெய்வம் காட்சி கொடுத்ததுங்கிறது நம்முடைய மனசை பொறுத்த விஷயம் அது. ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்களாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கண்ணால் இந்த ரெண்டு கண்ணால் பார்த்தேன். அவள் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரில் நம்பிக்கை இருக்குது, இவர் எதுக்கு பொய் சொல்ல போகிறாருன்னு சொல்லித்தானே நம்புகிறோம். அவரும் பொய் நல்லவராக இருப்பார், பொய் சொல்லணுங்கிற எண்ணம் இல்லாதவராக தான் இருப்பார், அவருக்கு ஏதோ ஒரு காட்சி. இந்த கப்பலில் போகிறவங்களுக்கு, நடுக்கடலில் கப்பலில் போகிறவங்களுக்கு நீண்ட நாட்கள் மாசக்கணக்கிலாம் நடுக்கடலில் கப்பலில் போயின்னு இருக்க வேண்டியிருக்கும். உலகத்தில் கால் பங்கு தான் பூமி, முக்கால் பங்கு ஜலம். நடுக்கடலில் போயிட்டுருக்கிற போது அவங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த தரையை பார்க்கவே இல்லையா, கரையை, அதில் போனால் தான் தெரியும். ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அவர்களுக்கு எப்படா கரை வரும்னு இருக்கும், அது மனசுக்குள்ளே இந்த கரை எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு அந்த ஏக்கம் இருக்கா. இந்த கப்பலுக்குள்ளே இருந்திருந்து, ஏன்னா ஒன்றும் வெளியிலையும் போக முடியாது, கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரலான்ட்டு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமா, நடக்காது. கார் கப்பலுக்குள்ளே தான் திரும்ப திரும்ப சுற்றணும், அங்கேயே தான் டென்னிஸ் கோர்ட்டு, அங்கேயே தான் இது எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்து பறந்தாலும் கூட எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும், எங்கே இறக்குறது, திரும்பவும் அங்கேயே தான் போகணும். அந்த அவங்களுக்கு என்ன ஆகுமா, எப்போ கரை வரும் கரை வரும்னு நினச்சிட்டே இருக்கிறதுனால திடீர்னு என்ன தோணுமா, இங்கே ஏதோ கரை இருக்கிற மாதிரி தோணுமா, கொஞ்சம் தூரத்தில் அந்த இதை எடுத்து வச்சு பார்த்தாலும் இருக்கிற மாதிரி தோணுமா, ஏதோ இந்த பைனாக்குலர் எடுத்து வச்சு பார்த்தாலும் அப்பவும் ஏதோ கரை இருக்கிற மாதிரி தோணுமா. அப்புறம் அதை நோக்கி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தெரியுமா அது கரை இல்லைன்னு, கரைதான் அந்த கேப்டனே தீர்மானம் பண்ணிடுவார். அப்படிலாம் நிறைய நடத்துறவ நடந்ததாக நீங்கள் கப்பலில் போகிறவர்கள்லாம் சொல்லுவார். இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா அது ஒரு பிரமை, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ளே அது இருக்கிறதுனால கரை இருக்கிறது போல ஒரு பிரமை, நிஜமாக அந்த இடத்துல கரை இல்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் கடவுள் நமக்கு வந்து நிறைய சினிமா பார்க்குறோமா, சினிமாவில் கிருஷ்ணரா வரார், ராமரா வரார், இதெல்லாம் பார்த்து பார்த்து சினிமாவை பார்த்து பார்த்து, அந்த மாதிரி சினிமாலாம் நிறைய பேர் பார்க்குறதில்ல, அப்படியே பார்த்தாலும் அதில் எல்லாமே நல்லாவும் அமையிறதில்ல. அப்படியே இந்த மாதிரி பார்த்து பார்த்து இதெல்லாம் கேட்டு கேட்டு பள்ளிக்கூடத்தில் ட்ராமாவெல்லாம் பார்த்து இப்படியே பார்த்து பார்த்து நிறைய கதைகள் எல்லாம் படித்து படித்து நம்ம மனசில் கடவுள் காட்சி கிடைக்க போகிற மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்தி கொண்டோன்னு வச்சுங்க, ஒருவேளை அமையலாம். ஆனால் அமைஞ்சாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், தோற்றமாக இருக்கும். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சத்தியமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது சத்தியமாக இருக்க முடியாது. ஆகையினால கடவுள் நமக்கு பிரத்யட்சமாக வருகிறார் என்பதெல்லாம் ஒரு மரியாதை, உபச்சாரமான வார்த்தையை தவிர உண்மையில் இப்போ நிறைய நம்ம 64 திருவிளையாடல்கள்லாம் படிக்கிறோம், படித்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் யுக்திபூர்வமாக பார்க்க ஆரம்பித்தா ஒன்றுமே ஒத்துக்க முடியாது. சோமசுந்தர கடவுள் கூலியாளாக வந்தார், புட்டுக்காக மண்ணு சுமந்தார், நிஜமாக சொல்லுங்க பாப்போம், நம்மளால் உடனே எடுத்துக்க முடியுமா, ஜீரணிக்க முடியுமா? சோமசுந்தர கடவுள் வந்தார், ஒரு கூலி ஆள் வந்திருப்பார், அதை சோமசுந்தர கடவுளாக பாவனை பண்ணி நம்ம சொல்கிறது. அப்போ வந்து சோமசுந்தர கடவுளே கூலி ஆளாக வந்தார், சோமசுந்தர கடவுளே வலை வீசினார், அதெல்லாம் சில பேர் சொல்லணும். நான் சொன்ன நீ நம்பணும், நம்பல பாரு அப்படி சொல்றவங்கலாம் கூட இருக்காங்க. அது உண்மை. அது நீ வந்து இல்லைன்னு சொன்ன நம்பினவனுக்கு நடராஜா. நம்புறதுல வேற என்ன, இந்த பக்கம் நம்புறது அந்த பக்கம் நம்புறது இல்லை. அது ரொம்ப சிரமமான விஷயம். நம்பிக்கையில எப்படி நம்பிக்கை வைக்கிறது? அதனாலதான் அறிவுபூர்வமான நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு வேற பிரிக்கிறோம். அறிவுபூர்வமான நம்பிக்கையிலேயே பல தரங்கள் இருக்கிறது. ஆகையினால இது ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அப்ப கடவுள் நேரம் வந்தார், சோமசுந்தர கடவுள் வந்தார் வந்தார்னு சொல்லி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குலோத்துங்க பாண்டியன் கதையா இருக்கட்டும், இந்த பாண்டிய மன்னர்கள் காலம் முழுவதும் ஒரு 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 பாண்டியன் காலத்திலையும் சோமசுந்தர கடவுள் வந்திருக்காரு. சில சமயம் போட்டி போட்டிருக்காரு. சோமசுந்தர கடவுள் வந்து சண்டையில் வந்து குதிரை வீரனா முன்னாடி போறார். சில இடத்துல தண்ணீர் பந்தல் வைக்கிறார், தண்ணீர் பந்தல் வைத்த படலம். அவர் வந்து அப்புறம் வந்து குதிரை வீரனாக சென்ற படலம், வளையல் விற்ற படலம், விறகு சுமந்த படலம், இது நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து என்னன்னா, இப்படி கடவுள் வந்தார் வந்தாருங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக, கடவுளிடத்துல பக்தி உருவாக்குறதுக்காக தான் சொல்லப்படுகிறதே தவிர, அது அப்படியே 100% நம்பினா என்ன ஆகும்னு கேட்டால், நம்ம அதை நம்பி அப்படியே பண்றோம்னு வச்சுங்களேன். தீவிரமா நம்புறவங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆகுது, ரொம்ப அந்த இமோஷன் அதிகமாகி ஒரு வியாதி மாதிரி ஆகி ஒரு ஒரு ரொம்ப லைஃபே ஒரு மாதிரி போயிடுது வாழ்க்கையெல்லாம். அது வந்து அப்பனா நீங்க அவங்களுடைய இந்த ஒரு ஒருத்தர் கதையா எக்ஸாம்பிளா சொல்லி அப்ப அதெல்லாம் சரியா இது சரியான்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, இந்த பேச்சுக்கு முடிவே கிடையாது. அதனால என்ன சொல்லிடுவோம், உங்க சௌரியம் போல செய்யுங்க. அதனால இது வந்து ஓரளவுக்கு தான் இது சத்தியம், முழுக்க முழுக்க இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. வே உபனிஷத்துக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு நீ இப்படியே பண்ணிக்கொண்டே இரு, ஒரு நாளைக்கு இறைவன் உன் கண் முன்னே தோன்றுவார். பாகவதத்திலாம் அப்படியெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தில் சொல்கிறார் நாரத மகரிஷி சொல்லுகிறார், நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கெல்லாம் நான் சேவை பண்ணேன், அவங்க எங்களுக்கு எனக்கு மந்திரமெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள், பகவானுடைய ரூபத்தை எல்லாம் எனக்கு வர்ணனை பண்ணி புரிய வைத்தார்கள், நான் அதைப்படி நான் அதை புரிஞ்சு கொண்டேன். என்னுடைய தாய் இறந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் வந்து அப்படியே காட்டு வழியாக போனேன், ஸ்நானம் பண்ணேன், ஒரு இடத்துல உட்காந்து நினச்சேன், அந்த முனிவர்கள்லாம் சொல்லி கொடுத்தபடி நான் அந்த மந்திரத்தை சொன்னேன், அந்த ஹரியினுடைய ரூபத்தை நான் நினச்சேன், உள்ளத்தில் அந்த ஹரி மெதுவாக தோன்றினார். அந்த ஹரி தோன்றினார், தோன்றி கொஞ்ச நேரம் ஆச்சு மறைஞ்சு போயிட்டார். ஒரே ஏக்கமாக இருந்தது. அந்த ஹரியை நான் மனசில் பார்க்கணும் பார்க்கணும் திரும்ப திரும்ப ஏங்கினேன். அப்போ பகவான் சொன்னார், இந்த ஜென்மாவில் உனக்கு சும்மா ஆர்வத்தை தோன்றதுக்காக சற்று தோன்றினேன், ஆனால் உனக்கு உண்மையிலேயே நன்றாக நான் விளங்கப் போவதா உன்னுடைய அடுத்த பிறவியில்தான் என்று சொன்னார். அதற்கு பிறகு என் வாழ்க்கை நிறைவு பெற்றது. அதற்கு பிறகு நான் விஷ்ணுலோகத்திலே எனக்கு நான் விஷ்ணுலோகத்திலே பிறந்தேன், விஷ்ணுலோகத்திலே எனக்கு வீணை தரப்பட்டது, இறைவனுடைய காட்சியை நான் கண்ணார கண்டேன், அதற்கு பிறகு நான் வீணையை மீட்டிக்கொண்டு ஊர் முழுவதும் பாடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். பாகவதத்தில் இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய நம்ம கேட்குறோம். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். நமக்கு கடவுள் நம்பிக்கை வேணும், கடவுள்கிட்ட பக்தி வேணும், நம்ம நல்லா பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். ஆனால் ஒரு விஷயம், இந்த பிரத்யக்ஷமாக வர்றதுன்னு சொல்லி ஒரு சில பேர் எல்லாம் சில ஊர்களெல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் அந்த அந்த மரத்தடியில் கிருஷ்ணன் இருக்கான்னு ஒருத்தர் காட்டிட்டார், இருக்கார் எனக்கு தெரியறாருன்ட்டார், இன்னொருத்தருன்னு சொல்லி அவரும் ஆமான்ட்டார். மற்றவங்கள்லாம் போய் பார்க்குறாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, ஐயோ தெரிய மாட்டேங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது, இவர் மரத்துக்கு பூஜை பண்ணுறார், தீபாரணம் பண்ணுறார், எல்லாம் பண்ணுறார். வர்றவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, உனக்கு தெரியுதா அப்படின்னு அறுதல், இன்னமும் ரெண்டு பேரும் தெரியுதுங்கிறாங்க, போராதுக்கு இன்னும் மூணாவது ஆள் எனக்கும் தெரியுதுன்ட்டார். எல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் பாவம், தெரியலையே தெரியலையே என்ன, இப்போ நம்ம மூணு பேர் அது வந்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் தெரியும்ட்டான் இன்னொருத்தன். இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப லாஜிக்கலாக யுக்திக்கும் இடம் இல்லாமல், நம்ம ரொம்பவும் அளவுக்கு மீறி யுக்தியே இல்லாமல் இருக்க முடியாது, யுக்தியும் அவசியம் தேவைப்படும். அதனால் ஜாக்கிரதையாக யுக்திபூர்வமாக சிந்தனை பண்ணணும். பக்தி இதெல்லாம் உண்மையில் சொல்ல போனால் முறையாக நாம் படித்தோம்னா கடவுள் நமக்கு முன்னாடி வர வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்றைக்கும் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கி கொண்டு தான் இருக்கிறார். எப்படி நாம் ஆகாயத்தை அடைய முடியாதோ, ஆகாயம் எப்பொழுதும் நம்முடனேயே இருக்கிறதோ, ஆகாயத்தில்தான் நாம் எப்படி இருக்கிறோமோ, அதுபோல இறைவனை விட்டு ஒருபொழுதும் நாம் பிரிய முடியாது. அடுத்த பாடலில் அது வரப்போகிறது. இந்த அளவில் இந்த பிரத்யக்ஷங்கிற விஷயத்தை முடிக்கிறேன். கடவுள் பிரத்யக்ஷமாவார் என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. இதற்கு சாஸ்திரங்களில் பலமான பிரமாணங்கள் கிடையாது. அவைகள் மக்களை மகிழ்விக்க வேண்டும், அவர்களுக்கு பக்தியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆகவே நீ முன் நிற்பது என்று கான் அப்படின்னு சொன்னா, அறிவாகி அறிவே வடிவாகிய நீ எனக்கு என்றைக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கப் போகிறாய், அது எப்பொழுது என்னிடத்திலே நிலைத்திருக்கப் போகிறது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். நீ முன் நிற்பது என்று கான். இதற்கு விளக்கம் எழுதியிருக்கிற சில பேர்லாம் எப்படி எழுதியிருக்கிறார்கள்னா, நீ என்னைக்கு அந்த நீலகண்ட வடிவத்திலும் சதுர்புஜ ரூபத்திலும் அப்படியே எழுதியிருக்காங்க. வியாக்கியானம் அப்படிதான் இருக்கு. வியாக்கியானமே நான் வச்சிருக்கேன், ரொம்ப பழைய வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கமே சொல்லப்படுகிறது. பிரளயாகலருக்கு அனுகிரகிப்பது போல மான் மழு சதுர்புஜ காலகண்ட திருநேத்திரனாய் அம்மை இடத்தனாய் இடபார் ஊடனாய் முன் வந்து அருளுவது எக்காலம் என்று விளக்கம் எழுதியிருக்கிறார். ஆகையினால ரிஷப வாகனத்தில் வரணும். நம்ம 63 நாயன்மார்கள் கதையெல்லாம் கேட்குறோம். திருநீலகண்ட நாயனார் குச்சியை பிடித்து கொண்டு, திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய துணைவியாரும் அந்த குச்சியை பிடித்து கொண்டு தண்ணீரிலே முங்கி எழுந்து சத்தியம் பண்ணினார்கள். முங்கி எழுந்தவுடன் அவர்கள் இருவரும் இளமை கோலத்திலே காட்சியளித்தார்கள். மேலே ஆகாயத்திலே ரிஷபாரூடனாக பார்வதி பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார் எல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் வந்து நிஜமா அப்படின்னு ஒரு பையன், சின்ன பையன் நம்மள்ட்ட கேட்டான்னு வச்சுங்க, இதெல்லாம் வருமா நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டான்னு வச்சுங்களேன், அதெல்லாம் அவங்களுக்கு வந்தது நீ ட்ரை பண்ணாத அப்படியா, அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லாம். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நெருடுறது, நமக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் வராது. எல்லாம் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு வந்தால் அது சத்தியம், அதுவும் அவரவர்களுடைய உலகத்தை பொறுத்தது. எப்படி நம்முடைய கன உலகம் நமக்கு மட்டுமே உண்மையோ, அதுபோல இந்த மாதிரி விஷயங்கள் அவரவர்களுக்கு மட்டுமே உண்மையானது. மற்றவர்கள் அதை நம்பத்தான் முடியுமே தவிர அவர்கள் அதை நேராக காண முடியாது. ஆகவே நீ முன் நிற்பது என்று கான். நான் இதற்கு எப்படி பொருள் எடுத்துக்கொள்கிறேன், நான் வியாக்கியானத்தையும் சொல்லிட்டேன். இது சதுர்புஜ காலகண்ட திரிநேத்திரன். சதுர்புஜம்னா நான்கு கைகள், மான் மழு, அதோட சதுர்புஜ காலகண்ட திரிநேத்திரன், மூன்று கண்ணோட விளங்குற சிவபெருமானுடைய வடிவம் என்றே விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஆக நீ முன் நிற்பது என்று கான் என்பதற்கு பொருள், எனக்கு ஞானமும் ஞானத்திலே தெளிவும் ஆழ்ந்த நிலைத்த தன்மையும் தேவை என்பதுதான் இதனுடைய கருத்தாக நான் பொருள் கொண்டு சொல்ல விரும்புகிறேன். ஆக நீ முன் நிற்பது என்று கான். ஏன்னா நீ முன் நிற்கணும், எனக்கு ஆனந்தத்தை கொடுத்து நீ முன் நிற்க வேண்டும். அது சாதாரணமாக சொல்றதில்லை. என் மார்க்கங்கள் சாராத பேரறிவதாய் வாக்கு மனம் அணுகாத பூரண பொருள் வந்து வாய்க்கும்படிக்கு உபாயம் வருவித்து உவட்டாத பேரின்பமான சுக வாரியினை வாய்மடுத்து தேக்கி திளைக்க நீ முன் நிற்பது என்று கான். இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் சொல்லி பிரத்யக்ஷமாக வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி முதல்ல விளக்கம் சொல்லிவிடுகிறேன். அதற்கு முன்பு அந்த பகுதி இருக்கிறது. எப்பவுமே நான் இப்படி உல்டாவாக தான் சொல்கிற பழக்கம் உங்களுக்கு தெரியும். உல்டாவாக சொல்கிறதில்ல, அப்படி சொன்னால் தான் அது அர்த்தம் சரியாக வருங்கிறதுக்காக சொல்லப்படுவது. என் மார்க்கங்கள்னால் எண்ணறிய மார்க்கங்கள்னு அர்த்தம், பல மார்க்கங்கள்னு அர்த்தம். என் மார்க்கங்கள்னால் என்னோட மார்க்கம்னு அர்த்தம் இல்லை. எண்ணற்ற மார்க்கங்கள், எண்ணற்ற ஆன்மீக வழிமுறைகள் நெறிமுறைகள். சாராத பேரறிவதாய் சொல்லப்போனால் பலவிதமான துறைகள், ஏகப்பட்ட துறைகள் இருக்கிறது ஆன்மீகத்தில். அவை எத்தனையோ விதமான, சாக்த மதம், சைவ மதம், வைஷ்ணவ மதம், காணாபத்தியம், எத்தனையோ விதமான வழிமுறைகள். இத்தனை மார்க்கங்களெல்லாம் இருந்தாலும், கர்மகாண்டம், பக்தி காண்டம், எத்தனையோ இருந்தாலும், என் மார்க்கங்கள் சாராத பேரறிவதாய். பேரறிவாக இருக்கிறது பரபிரம்மம். பேரறிவு இஸ் ஈக்குவல் டு பிரஜானம். பேரறிவு என்பதும் பேருணர்வு என்பதும் பிரஜானம் என்பதும் சுத்த சைதன்யம் என்பதும் பியூர் கான்சியஸ்னஸ் என்பதும் ஒன்றே. அதாவது எத்தனையோ ஆன்மீகத்தில் பல மார்க்கங்கள் இருக்கிறது, இந்த மார்க்கங்கள் எதுவும் சார்ந்திராத பொருளாக அது இருக்கிறது.